என்னை அன்றி வேறு தேவர்கள் உங்களுக்கு இருக்க வேண்டாம். அதான் முதலாவது கட்டளை. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அதன் மூலமாக ஆண்டவர் எதிர்மறையாக சொல்லுவதன் மூலமாக அந்த ஆண்டவரை தவிர வேறு எவரையும் வேறு எதையும் எந்த ரூபத்திலும் எந்த எண்ணத்திலும் நாம் வழிபடக்கூடாது. வழிபாடு என்று சொன்னவுடன் நம்ம ஆராதனையை தான் யோசிப்போம். அதை மட்டும் இந்த கட்டளை சொல்லு. அவனுடைய இடத்தை வேற எதுவும் எடுக்கக்கூடாது. எந்த உருவமும் எடுக்கக்கூடாது. எந்த பொருளோ எந்த மனிதனோ அங்கு வந்துவிடக்கூடாது. எந்த லட்சியம் எந்த நோக்கங்களும் வந்துவிடக்கூடாது. அதுதான் முதலாவது கட்டளை சொல்லுது. அவரே எல்லாமாக அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அவருடைய எண்ணங்களுக்கு அவருடைய போதனைகளுக்கு அவர் எதை மனிதனில் எதிர்பார்க்கிறாரோ அதற்கெல்லாம் தான் இடம் கொடுக்க வேண்டும். வினாவிட போதனையில முதலாவது கேள்வி, மனிதனுடைய படைப்பின் குறிக்கோள் என்ன, நோக்கம் என்ன? கடவுளை மகிமைப்படுத்தி அவரையே அனுபவிப்பது. எல்லாத்தையும் சுருக்கமா சொன்னேன். அதான் மனிதனுடைய பிறப்பின் நோக்கம். அதான் குறிக்கோளாக இருக்கு. கடவுளை மகிமைப்படுத்துவது, அவரையே அனுபவிப்பது, அவருடைய செயல்கள் எண்ணங்கள் எல்லாவற்றிலும் அவரை தவிர வேறு யாரும் எதுவும் இருக்க முடியாது. அதை நம்ம கேட்டு பார்க்கணும். இல்லாட்டி வேதத்துல வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கைன்னு ரெண்டு இல்ல பிரிவு. சில பேர் அப்படி தவறா பார்க்கிறது. சர்ச்சுக்கு போறதோடு சரி ஆவிக்குரிய வாழ்க்கை, மத்தெல்லாம் நாங்க நினைச்சபடி வாழ்றோம். குடும்ப வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கு. அதாவது அதுல இருக்கின்ற உறவுகள் பத்து கட்டளைகளின் அடிப்படையிலான உறவா இருக்கு. உலகத்துல சமூகத்துல செய்கின்ற செயல்கள் உறவுகள் எல்லாம் வேத அடிப்படையில் இருக்கு. ஆகவே வேதம் ஆளாத இடமே இல்லை நம்முடைய வாழ்க்கையில். ஆண்டவர் இருக்காத ஒரு இடம் என்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இதுதான் முதலாவது கட்டளை ஆணித்தரமாக சொல்லுகிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டுமானால் முதலாவது கட்டளையின்படி நாம் இப்ப கேட்க போகிற கேள்வி, உங்களுக்கு ஆண்டவரை தெரிந்திருக்கிறதா? உண்மையாகவே அந்த ஆண்டவரை அறிந்து உங்களுடைய பாவங்கள் உணர்த்தப்பட்டு அந்த பாவங்கள்ல இருந்து மனம் திரும்பி விடுதலையாகி உங்களுடைய பாவங்களுக்காக மறித்த இயேசுவை உண்மையாகவே விசுவாசித்து அவருக்காக வாழ்கிறீர்களா? அது இல்லாம முதலாவது கட்டளை சரிவர, முதலாவது கட்டளை அதை எதிர்பார்க்கு. ஆண்டவர் இல்லாமல் வாழாதே. அவருடைய இருதயத்தில் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் அது வேறு தேவர்களை கொண்டிருப்பதற்கு சமம். இப்ப இரண்டாவது கட்டளையை நாம் பார்ப்போம். இதுவும் ஒரு முக்கியமான கட்டளை. 20வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் 4வது வசனம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேடிக்கவும் வேண்டாம். ஒரு தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இரண்டாவது கட்டளை ஆண்டவர் 4வது வசனத்தை கொடுத்து தான் யார், எப்படிப்பட்ட தேவன் என்பதையும் அவர் விளக்குகிறார். அந்த கட்டளைகள் மீறுவதனால் ஏற்படுகின்ற ஆபத்தை அவர் சுட்டிக்காட்டி அந்த கட்டளையை நிறைவேற்றினால் உனக்கு எந்த விதத்தில் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்பதும் அங்கே நாம் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த கட்டளையை நாம் பார்ப்பதற்கு முன்பாக இதை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதை வாசிக்கிற பொழுது நாம் நினைக்கலாம் முதலாவது கட்டளைக்கும் இதுக்கும் அத்தனை ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அப்படி எண்ணப்படியான நிலைமை ஏற்படும். ஆனால் உண்மையிலேயே இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கின்றது. ரோமன் கத்தோலிக்கர்கள் லூத்தரன் சர்ச்சஸ் அவங்க ரெண்டு பேரும் இந்த இரண்டாவது கட்டளையை இரண்டாவது கட்டளையாக பார்க்காமல் முதலாவது கட்டளையின் இன்னொரு பகுதியாக பார்ப்பாங்க. அப்படிதான் அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. பத்து கட்டளைகள் ஒன்பதாவது கட்டளையை பத்தாவது கட்டளையை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இது ரெண்டையும் ஒன்னாக்கு சரிங்களா. ஆனா இந்த கட்டளை இரண்டாவது கட்டளை, முதலாவது கட்டளை தனித்துவமாக இருப்பது போல இந்த இரண்டாவது கட்டளை முதலாவதையே திரும்ப நமக்கு சொல்லாமல் முக்கியமான காரியங்களை இந்த கட்டளை நமக்கு சொல்லுகிறது. அது வித்தியாசம். முதலாவது சொல்லுகிறது, ஆண்டவரை தவிர கடவுளை தவிர வேறு எவரும் உனக்கு கடவுளாக இருக்கக்கூடாது. என்ன சொல்லுகிற, என்னை நீ ஆராதிக்கிற பொழுது, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நீ ஆராதிக்கிற பொழுது, என்னை தெய்வமாக என்னை ஆராதித்து நீ வாழ்கிற பொழுது நீ நினைத்தபடி அதை செய்யக்கூடாது. முதலாவது அவர் மட்டும்தான் தெய்வம், அவர் மட்டும்தான் ஆண்டவர். இரண்டாவது அவருக்காக நீ வாழ்கிற பொழுது, அவரை நீ ஆராதிக்கிற பொழுது, அவருக்காக எல்லாவற்றையும் செய்கிற பொழுது அது உன்னுடைய எண்ணங்களின்படி இருக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க, அதை யோசிச்சு பாருங்க. ஆகவே இந்த கட்டளை இன்னும் மேலும் முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்லுகிறது நம்முடைய தேவனை குறித்து. அதை நம்ம சிந்தித்து பார்க்கிறது இல்லை. இந்த கட்டளைகள்ல பெரிய தடை ஒன்று இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த கட்டளை பெரிதாக சில காரியங்களை தடை செய்கிறது. நாலாவது வசனத்துல நம்ம பார்க்கலாம், வானத்திலும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அப்ப இந்த கடலை என்ன சொல்லுகிறது? முதலாவது நம்ம என்ன பார்க்கிறோம், உருவங்கள் உண்டாக்குவதற்கு இது தடை விதிக்கின்றது. ஆண்டவரை போல அவரை நினைவுபடுத்துகின்ற அவருடைய இடத்தை எடுக்கின்ற எந்த உருவத்தையும் நான் உருவாக்க கூடாது. அதுதான் இதுல இருக்கின்ற தடை. அவரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இயேசு படம்னு சொன்ன, வெறும் படம் தானே, வெறும் படம் தானே, வேற ஏதாவது இருக்கலாமே இயேசு, அதுல அது இயேசு படமா மாறிதா? அது இயேசு படமா இருக்கிற நேரம் அதை மத்த படம் மாதிரியா நீங்க அதை பயன்படுத்துறீங்க இல்ல? அப்புறம் அது இருக்கிற நேரம் இப்படி போயிட்டு வர நேரம் அப்படி இப்படி போட்டுக்க வேண்டி வரும், கத்தோலிக்கம் போடுற மாதிரி இல்லாடி சும்மா அப்படியாது. வேதம் சொல்லுகிறது, அவரை நினைவுபடுத்துகிற விதமாக அவருடைய இடத்தை எடுக்கும் விதமாக எந்த ஒரு உருவமும் செய்யப்படக்கூடாது. அவராக நினைத்து எண்ணுவதற்கு சிலுவையும் அதுதான். இப்ப நீங்க சிலுவையை ஒரு அழகுக்காக போடுறது இல்லையா, அது எதையோ ரெப்ரசென்ட் பண்ணுதா இல்லையா, எதையோ பிரதிநிதித்துவப்படுகிறது. யாராவது என்ன போட்டிருக்கிறீங்க கழுத்துல சிலுவ, அது ஏன் போட்டிருக்கீங்க எதுக்கு? அது சும்மா வெறும் மரம். அந்த காலத்துல மனிதர்களை கொலை செய்கிற பொழுது அதுல வைத்துதான் கொலை செய்வார்கள், அதனால போட்டிருக்க. யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா? ஒரு மனுஷனா சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுவான், அது கிறிஸ்தவத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்குது, இயேசு அந்த சிலுவையில தான் போட்டார் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அதுல இருந்து என்ன செய்யற, அத நம்ம சுவாசத்தை நம்ம சுவாசிப்பவரை அது பிரதிநிதித்துவப்படுத்துகிறது, அது தவறு. இப்ப இங்க முக்கியமா ஒன்னு பார்க்கணும், இந்த கட்டளை ஒரு சிலை செய்வதையோ படம் வைப்பதையோ உருவங்கள் செய்வதையோ தடை செய்யவில்லை. அரசியல் இல்லாட்டி சில சதுக்கிறவனே இருக்க முடியாம பண்ணி போட்டோஷாப் இருக்க முடியாது. போட்டோ உங்க படத்தையோ உங்க குடும்ப படத்தையோ போட்டு வைக்கிறேன்னா பிசினஸ் செய்ய முடியாம போயிடும் இல்லையா. ஆகவே உருவங்கள் செய்வதை, சிலைகள் சமைப்பதை, படங்கள் செய்வதை இது தடை செய்யவில்லை. பழைய ஏற்பாட்டில் ஆலயத்தில் கூட எவ்வளவு சிலைகள் இருந்திருக்கு, எவ்வளவு சிலைகள் இருந்திருக்கு. சாலமோன் என்னென்னவோ விதமாக எல்லாம் செய்திருக்கிறான். பழைய புதிய ஏற்பாட்டை எடுத்து பார்த்தா வெளிப்படுத்தல எவ்வளவு காட்சிகள் அங்கு இருப்பதை பார்க்கும். ஆகவே ஆண்டவர் படங்களுக்கு எதிரி அல்ல, சிலைகளுக்கு எதிரி அல்ல, உருவங்கள் செய்வதற்கு எதிரி அல்ல. அதெல்லாம் மனுஷன் பார்த்து ஆனந்தத்துக்காக செய்யலாம். ஆனா என்ன, எதை தடை செய்கிறது என்று பார்க்கணும். இப்ப சில பேர் என்ன செய்துட்டாங்க, இந்த இது வந்து சிலை செய்வதையோ படம் வைப்பதையோ உருவங்கள் செய்வதையோ தடை செய்வதாக சொல்லி போட்டோ பிடிக்கிறது கூட எடுக்க முடியாது. கேமரா வச்சு போட்டோ எடுக்க முடியாது. அமெரிக்காவில் பென்சில்வேனியா இந்த பகுதியில் இருக்கிற ஆமிஷ் பீப்புள், மேனனைட் விளதரன் அந்த மாதிரி குரூப்ல அந்த ஆமிஷ் தொடர்புடைய அவங்க வந்து ரொம்ப லீகலிஸ்டிக், இதா போய் போட்டோ எடுக்கவே கூடாது. ஏன்னா ரெண்டாவது கட்டத்தில் சொல்லுகிறது அதை சொல்லல, ரெண்டா நல்லா போட்டோ எடுத்துக்கலாம், செல்ஃபி போட்டோ 100 எடுத்துக்கலாம். அதுக்குதானே போனே கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க. அது தடை செய்யல, நல்ல கலைஞனா இருந்தா செலவடிங்க ஆராளமா, நல்ல அழகான காட்சிகள்லாம் போட்டோ பிடிச்சு வீட்டுல மாட்டலாம், தப்பே இல்லை. ஆனால் ஆண்டவரை பிரதிநிதித்துவப்படுத்துவது போல எந்த படமும் எந்த சிலையும் எந்த உருவமும் இருக்கக்கூடாது. யானோ சில ஒன்று செஞ்சு வீடு முன்னு வச்சுக்க ஆசையா தாவமா வச்சுக்க ரெண்டா வச்சுக்க. ஆனால் ஆண்டவரை பிரதிநிதித்துவப்படுத்தும் மூலமாக அது இருந்தால் அது தவறு, அதான் இது தடை செய்கிறது. தெளிவா சொல்லியிருக்கு, மேலே வானத்திலும் பூமியிலும் தண்ணீரிலும் உண்டாயிருக்கு ஒப்பான சொரூபத்தை ஆகிலும் விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்காதே. கண்ணு குட்டி உருவத்துல பழைய ஏற்பாட்டுல ஆரோனை பிடிச்சு அவங்க செஞ்சாங்க, அதுல என்ன தப்பு, தவறே இல்லை. ஆனா அதை ஆண்டவராக எண்ணி வழிபட்டது தான் தவறு, ஆண்டவராக எண்ணி வழிபட்டது தான் தவறு. ஏன், நீ கர்த்தருக்கு கொடுக்கின்ற அந்த மகிமையை அந்த பொருளுக்கு கொடுக்கிறாய். முதலாவது கட்டளை வேறு ஒரு தேவர்கள் இல்லை என்று சொல்லுகிற, அவரை தவிர வேறு தேவன் இல்லை, அவர் ஒருவரே ஜீவன் உள்ள தேவன். இரண்டாவது கட்டளை அவரை போன்று அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை எந்த ஒரு சொரூபத்துக்கும் உருவத்துக்கும் சிலைக்கும் கொடுக்க கூடாது, அவற்றை வணங்கவும் கூடாது, ஆராதிக்கவும் கூடாது. அப்ப இதுல இருந்து தெரியுது நமக்கு முதலாவது கட்டளைக்கும் இரண்டாவது கட்டளைக்கும் இடையில ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது, வேறுபாடு எங்கே இருக்கிறது. இதைத்தான் பழைய ஏற்பாட்டில் அவர்கள் செய்த பொழுது ஆண்டவர் அவர்களை தண்டித்தார். ஏன், அவர்கள் ஆண்டவருடைய இடத்தை இந்த மாதிரியான உருவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள். புறஜாதி தேசங்களிலிருந்து கற்றுக்கொண்டு அந்த விதமாக ஜீவனுள்ள தேவனை பயன்படுத்த ஆரம்பித்ததுனாலதான் ஆண்டவருக்கு அது பிடிக்காமல் போனது. ஞானியே உன்னுடைய தேவன் கர்த்தர் யாத்ரா 32 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், 5 வசனத்தில் ஆரோன் அவன் அதை பார்த்த பொழுது ஒரு ஆல்டர் ஒன்று செஞ்சு என்ன சொன்னான், நாளைய நாள் நாம் நடத்துகின்ற அந்த ஃபீஸ்ட் ஆண்டவருடையது, வெறும் ஆடு வெறும் ஆல்டர் கண்ணு குட்டியெல்லாம் செய்து நாங்க சொந்த சந்தோஷத்துக்காக செய்யறது, ஆண்டவருக்காக ஆண்டவரை பிரதிநிதித்துவப்படி அவருடைய பெயரிலே அவருடைய மகிமைக்காக அதை செய்வது பயங்கரமான ஆபத்து. இதைதான் புரஜாதி மக்கள் செய்தார்கள், பேகன்ஸ். அதை தேவன் வெறுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பல உதாரணங்கள்ல இதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், 1 ராஜாக்கள் 12 அதிகாரத்துல பழைய ஏற்பாட்டில் 2 அரசர்கள் இருந்தார், யெரொபொவாம் ஜெரொபொவாம். ஜெரொபொவாம் என்ன செய்தார், அவனுக்கு மேல் பகுதியில் இருந்தான், தென் பகுதியில் இருந்தான், இன்னொரு ராஜ்யம் இருந்தது, இஸ்ரவேல் 2 பிரிந்தது. அவர் 2 ராஜ்யங்கள் இருந்த பொழுது கீழ்பகுதியிலே தென் பகுதியிலே தான் எருசலேம் கோவில் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார், நீ என்னை ஆராதிக்க வேண்டுமானால் அந்த ஆலயத்தில் தான் ஆராதிக்க வேண்டும், வேறு எங்கும் என்னை ஆராதிக்க வேண்டாம், அங்குதான் என்னுடைய பிரசன்னமும் இருக்கிறது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருந்தார். அப்ப ஜெரொபாம் பார்த்தான், ஜெரொபாம் என்ன யோசித்தான், இப்படி இவர்கள் தன்னுடைய நாட்டு மக்கள் அங்கு போய் ஆராதனை செய்தால் அந்த நாட்டு அரசனுக்கு விசுவாசமாக இருப்பார்கள், தனக்கு மரியாதை இருக்காது என்ற எண்ணத்தில் மக்களை என்ன செய்தான், மோசம் செய்தான். எப்படி மோசம் செய்தான், நீங்க அவ்வளவு தூரம் போய் ஆராதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்க ராஜா, உங்களுக்கு எல்லாம் ஆராதனை செய்வதற்கு வசதியாக நம் நாட்டிலேயே 1க்கு மேலாக 2 ஆலயங்களை செய்து கொடுக்க கோவில் கட்டி கன்று குட்டிகள் ரூபத்தில் சிலைகள் அமைத்து என்ன சொன்னார். 1 ராஜாக்களை எடுத்து பார்ப்போம், அவன் சொன்ன வார்த்தைகளை பாருங்கள், 12 அதிகாரம் 28 வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், ரொம்ப துன்பம், எவ்வளவு தூரம் போகிறோம், இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள். யாத்ராமோ 20 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் என்ன சொல்லுகிறது, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அதை இங்க அவன் யூஸ் பண்றானா இல்லையா, உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி அந்த கன்று குட்டிகளை ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். அவரை ஆண்டவராக உங்களை இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வரப்பண்ணின தேவர்கள் இவர்கள் என்று சொல்லி தன்னுடைய மக்களை அவைகளை ஆராதிக்க வைத்ததை ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, 30 வசனம், இந்த காரியம் பாவம் ஆயிற்று, ஜனங்கள் இந்த 1 கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அதுக்கு பிறகு அந்த வரலாறு சொல்லுகிறது, யெரொபொவாம் தன்னுடைய மக்களை ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ய வைத்தான் அடிக்கடி. பாத்தீங்களா, இதுதான் பாவம். இந்த மாதிரி தங்க கன்று குட்டி செய்து அதை ஆண்டவராக பார்த்து வணங்கியது பாவம். ஏன், அவருக்குரிய மரியாதை மகிமை எல்லாவற்றையும் இன்னொரு பொருளுக்கு மாற்றினார். அதே 1 ராஜாக்கள் பதினாறாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆகாபுடைய காலத்திலே, ஆகாபுடைய அரசனாக இருந்த காலத்திலே அவன் என்ன செய்தான், அந்த ட்ரைப்ஸுக்கு மத்தியிலே பாகால் தெய்வத்தை வணங்குபடியாக செய்தான். பதினாறாவது அதிகாரம் 31 வசனத்திலே வாசிக்கிறோம், நேபாத்தின் குமாரனாகிய யெரோபாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணினது அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுத்தான். இது கர்த்தருக்கு கோபம் உண்டாகும்படி அதிகமாய் செய்த பாவம் செஞ்சா ஆண்டவருக்கு எதிராக, ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து தன்னுடைய குடும்பத்தை அது வழி நடத்தினால் அது சந்ததியாக பாதிக்கும். யெரோபாம் தன் மகள் மக்களை பாவம் செய்ய வைத்தது எங்க வரையும் தொடர்கிறது, அதே பாவத்தில் குமாரனாகிய யெரோபாமின் பாவங்கள் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தது போல். அதுக்கு என்ன அர்த்தம், அதை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கொண்டான், சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அதே வழிகளை பின்பற்றி அவனும் செய்தான் என்று இங்கு இருப்பதை பார்க்கிறோம். ஆகாபு வந்து முதலாவது கட்டளையை மீறினான், இரண்டாவது கட்டளையையும் மீறினான். அது ஆகாபு அது மட்டுமல்ல, இசபேலை திருமணம் செய்து வேறு தேவர்களையும் சேர்த்துக் கொண்டான். ஒரு பாவம் பல பாவங்களை கொண்டு வருகிறது. இந்த மிகப்பெரிய பாவத்தை அவன் செய்ததனால தான் எலியா மவுண்ட் காமலிலே அவனை சேலஞ்ச் பண்றார். ஆண்டவர் வந்து எரித்ததை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் புத்தகத்தை எடுங்க. இந்த கட்டளைகளை உங்க மீறி மீறி வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை இந்த கட்டளைகள் நமக்கு காட்டுகின்றன. நியாயாதிபதிகள் 17 அதிகாரம், இது ஒரு அருமையான புஸ்தகம். இந்த புத்தகத்திலே பார்க்கிறோம் பல பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த காலத்திலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லாமல் இருந்த பொழுது என்ன, முழு இஸ்ரவேலுமே ஆண்டவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த பொழுது மனிதன் தான் நினைத்தபடி செய்து வந்தான். அதுதான் அந்த புத்தகம் பூரா பல குழப்பங்களை நம்ம பார்க்கிறோம். இங்க என்ன நடக்கிறது, மீகா என்ற ஒரு மனிதனை இந்த 17 அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவன் தன்னுடைய வீட்டிலே ஒரு கோயிலை ஏற்படுத்தி ஆண்டவரை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரி கன்று குட்டிகளை ஏற்படுத்தி தன் வீட்டிலே அவளை வணங்கினது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் கோயில்ல லேவியர் இருந்து அந்த ஆராதனை முறைகள் எல்லாம் செய்யணும் என்பதற்காக தான் வீட்டில் கன்று குட்டிகளை வைத்து கோவிலை ஏற்படுத்தி தான் எங்கோ இருந்து வந்த ஒரு லேவியனையும் பிடித்து ஆராதனை முறைகளை செய்ய வைத்தான், வைத்து தன்னை திருப்திப்படுத்தி கொண்டான். என்ன திருப்திப்படுத்திட்டான், நான் ஆண்டவரை தான் வணங்குகிறேன், ஆண்டவர் லேவியர் ஆகமத்தில் சொன்ன விதமாக லேவியனை கூட கொண்டு வைத்து ஆராதனை முறைகளை சரியாக நடத்துகிறேன் என்று தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டான். எவ்வளவு பாவம் தெரியுமா, எவ்வளவு பாவம் பார், அவன் தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டான். ஆண்டவர் சொன்ன மாதிரியே அவரை வணங்குகிறேன், அவருடைய ஆராதனை முறைகளை பின்பற்றி லேவியனை ஆசாரியனாக வைத்து அந்த ஆராதனையை நடத்துகிறேன், ஆகவே நான் சரியாகத்தான் செய்கிறேன். நியாயாதிபதிகள் 18வது அதிகாரம் 30வது வசனத்தில் பார்ப்போம். அப்பொழுது தான் புத்திரர் அந்த சொரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள். மனிசாயின் குமாரனாகிய கேர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரனும் அந்த தேசத்தார் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்திரக்காரருக்கு ஆசாரியராய் இருந்தார்கள். இப்ப இந்த மாதிரியான ஏற்படுத்தின வர்ஷப் பிறகு பலராலும் பின்பற்றப்பட்டது. பலராலும் அது பின்பற்றப்பட்டது. எவ்வளவு மோசமானது தெரியுமா? ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆனா ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நாம் நினைத்த விதத்துல ஆராதிக்க கூடாது. இரண்டாவது கட்டளை சொல்லுற, என்னை தவிர வேறு தேவர்கள் உனக்கு இருக்கக்கூடாது. ஆனால் என்னை நீ ஆராதிக்கிற பொழுது, ஆராதனை வர்ஷிப் மட்டும் இல்ல, என்னை நீ வழிபட்டு எனக்காக நீ வாழ்கிற பொழுது எல்லாம் அடங்குகிறது. வர்ஷிப் உட்பட, ஆராதனை உட்பட, அது உன்னுடைய சிந்தனைகளின் படி இருக்க கூடாது. மேலும் சொல்ல போனா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவருடைய சிந்தனை நம்ம சிந்தனைன்னு ரெண்டு இல்ல, ரெண்டு இல்ல. அவருடைய சிந்தனையே நம்முடைய சிந்தனையா இருக்கும், பிரிச்சு பார்க்க முடியாது. ரொம்ப பேர் கேட்பாங்க அடிக்கடி, அவிசுவாசிய கல்யாணம் பண்ணால் என்னங்க தப்பு? கேட்கக்கூடாத கேள்வி, ஆனா கேட்பான். அவிசுவாசிய திருமணம் செய்தால் என்ன தவறு? கேட்க வரக்கூடாது, நினைப்பே வரக்கூடாது. ஏன் நினைப்பு வருது? ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் நீ அப்படி நினைக்க மாட்டேன். இன்னும் உன்னை அந்த விதத்துல நீ பக்குவப்படுத்திக் கொள்ளவில்லை. முதலாவது இரண்டாவது கட்டளைதான் காரணம். முதலாவது அந்த ஆண்டவரை வழிபடாத உறுதியை, அந்த ஆண்டவரை இருதயத்தில் கொண்டிருக்காத உறுதியை எப்படி நீ திருமணம் செய்ய முடியும்? முடியாது. முதலாவது கட்டளையை மீறுகிறவள் இரண்டாவது கட்டளையை மீறி ஆண்டவருடைய சிந்தையே இல்லாமல் எல்லாவற்றையும் வேறு விதமாக பார்க்கிற உறுதி. உன்னுடைய சுயநலத்துக்காக நீ திருமணம் செய்கிற பொழுது என்ன, அந்த ஆண்டவருக்கு இடமில்லை. அதில் பிறக்கிற குழந்தைகள் யாரை வணங்குவது என்று தெரியாத பிரச்சனை அவர்களுக்கு ஏற்படும். குடும்பம் நடத்த முடியுமா? முடியாது. ஏன்? அந்த ஒரே ஜீவன் உள்ள தேவனை வணங்கி அவருக்காக வாழ்கிற விதமாக சிந்தித்து எல்லா காரியங்களையும் அந்த குடும்பத்துல செய்ய முடியாது. இந்த அளவுக்கு விளக்கமா சொல்லுகிற அளவுக்கு அவன் சிந்திக்கிறான், அதுதான் பெரியதான். புரிதாயே, ஆண்டவர் திருமணம் செய்யறதுல விருப்பம் இல்லைன்றதுனால அல்ல, அவர் திருமணத்தை விரும்புகிறார். திருமணத்தை ஏற்படுத்தி வைத்தது அந்த தேவன். ஆனா அந்த திருமணம் அவரை விசுவாசிக்கிறவர் ரெண்டு பேருக்கு தான் நடக்கணுமே தவிர, அவரை விசுவாசிக்கிறவனும் விசுவாசிக்காதவனும் இணைய முடியாத திருமணம். அது ஒரு விதத்திலும் பயனில்லாத ஒன்று. அது முதல் கட்டளை இரண்டாவது கட்டளை எல்லாவற்றையும் மீறுகின்ற ஒன்று. நாம் அதை செய்யவே கூடாது. இந்த கட்டளை அதை தடை செய்கிறது. இந்த தடையில் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறதையும் பார்க்கிறோம். அந்த இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது கட்டளை என்ன சொல்லி இருக்கு? ஐந்தாவது வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 5வது வசனம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். 4வது வசனம், எந்த விதத்திலும் ஆண்டவரை நினைவுபடுத்துகிற விதத்தில் நாம் ஒரு சொரூபத்தையோ உருவத்தையோ சிலையோ செய்யக்கூடாது. 5வது வசனம், அதை நாம் வணங்கவோ பணிந்து கொள்ளவோ கூடாது. அதை நாம் ஆராதிக்கவும் கூடாது, பணிந்து கொள்ளவும் கூடாது. ஏன் இவ்வளவு தூரம் ஆண்டவர் ஆராதனையை பற்றி சொல்லுவதற்கு காரணம் இல்லை கேட்டுப்பாங்க. ஏன் இந்த அளவுக்கு சொல்லுகிறார், இந்த அளவுக்கு கடுமையாக அவர் பேசுவதற்கு காரணம் என்ன? அவரை குறித்த ஆராதனையிலே அது எந்த விதத்திலும் நம்முடைய சிந்தனையின்படி இருந்துவிடக் கூடாது என்று இப்படி கடுமையாக அவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன? முதலாவது காரணம் என்ன தெரியுமா? வேதத்திலிருந்து வருகிற காரணம், மனிதன் தன்னுடைய கரத்தினாலே அவர் உருவாக்கிய பொருள்களை கொண்டு உருவாக்குகின்ற காரியங்களை அவராக நினைத்து வழிபடுவது முட்டாள்தனம், அடி முட்டாள்தனம் என்பதனாலே. இதுதான் ரோமர் முதலாவது அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், அவர் படைத்த பொருட்கள் உயிரற்ற படைத்தவை, படைத்தவரை எப்படி நினைவுபடுத்த முடியும்? யோசிச்சு பாருங்க, அந்த பொருளை விட அவர் பெரியவராக இருக்கிறார். அதை வைத்து அவரை அந்த பொருளுக்குள்ளாக நீ உள்ளடக்க பார்க்கிற பொழுது அவருடைய மகிமையை குறைவுபடுத்துகிறாய். ஏசாயா 44 அதிகாரம் நீங்க பிறகு வாசித்து பார்க்கலாம், 9-19 வரையும் உள்ள வசனங்களை. 44 ஏசாயா 9-19 வரையும் இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறன? இந்த முட்டாள்தனத்தை பத்தி சொல்லுகிறேன், நான் என்னுடைய பாசையிலேயே சொல்லுகிறேன். நம்ம நடந்து போறோம், அப்படி நடந்து போகிற பொழுது அந்த மண்ணில் ஒரு 25 தடவை நடந்து போகிறோம். நீ என்ன செய்கிற, அதே மண்ணை எடுத்து அதை தண்ணி ஊற்றி உழைத்து அதுல ஒரு சிலையை உருவாக்கி காதும் கண்ணும் மூக்கும் வைத்து என்ன செய்கிறாய், அதை கடவுளாக அதற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து வணங்குகிறாய். பல மணி நேரத்துக்கு முன்பு நீ நடந்து போன வெறும் மண்ணு, இப்ப நீ தண்ணி ஊற்றி குழைத்து அது சிலையாக்கின பிறகு அது கடவுளாகி விட முடியுமா? முட்டாளே, உன்னால் எப்படி இதை செய்ய முடிகிறது? ஏசாயா மூலம் ஆண்டவர் கேட்கல. அது பெரிய பாவம். ஆண்டவருடைய மகிமையே மனிதன் மாசுபடுத்துகிறான், குறைவுபடுத்துகிறான். ஆண்டவருக்கு அது பிடிக்காது. ஆராதனையை நம்முடைய நினைத்த விதத்திலே செய்ய முடியாது. இரண்டாவது ரீசன் என்ன தெரியுமா, காரணம் என்ன? அப்படி வேறு உருவங்களை வைத்து கடவுளாக பார்த்து நாம் பணிந்து கொள்ளுவதும் நமஸ்கரிப்பதும் அல்லது அவரை ஆராதனை செய்கிற முறைகளில் அவரை ஆராதனை செய்யாமல் வேறு விதத்தில் அவரை நாம் ஆராதிப்பதும் அவருடைய இறை ஆண்மையை நாம் எண்ணி பார்ப்பதற்கு தடையாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிற நம்முடைய கர்த்தரை பற்றி, கர்த்தர் என்ற வார்த்தை அதுதான் குறிக்கிறது, அவர் இறையாண்மை உள்ள தேவன். அதாவது அவருக்கு மேல் எந்த அதிகாரமும் இல்லை, அவரே அதிகாரி, அவருக்கு மேல ஒருவரும் இல்லை, சகல அதிகாரமும் கொண்ட தேவனாக கர்த்தராக அவர் இருக்கிறார். அவர் கட்டளை இடுகிறார், எல்லாம் உருவான படைப்புல பார்க்க, அது அவருடைய இறையாண்மை. மனிதன் அவரால் படைக்கப்பட்ட, அவருடைய மகிமைக்காக படைக்கப்பட்ட வெறும் கருவிதான். அவரை மீறி எதுவுமே நடக்க முடியாது. அவருடைய சகல திட்டங்களும் ஒன்று விடாமல் தவறாது பரிபூர்ணமாக பரிசுத்தமாக நிறைவேறும். உலகத்தில் நடக்கிற எந்த காரியங்களும் தற்செயலான காரியங்கள் அல்ல, எதுவாக இருந்தாலும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. முழு உலகத்திலும் நம்முடைய முழு வாழ்க்கையிலும் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லாத எதுவுமே இல்லை. ஒரு செகண்ட் கூட உங்களுடைய வாழ்க்கையில அவரை மீறி நடந்துவிட முடியாது, அவருடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது. அவர் எல்லாம் அறிந்த, காலமும் உணர்ந்த கர்த்தராக இருக்கிறார். இறையாண்மை, சர்வ வல்லவராக இருக்கிறார். நம்ம என்னதான் திட்டம் தீட்டினாலும் அவர் இல்லாம ஒன்றுமே நடக்க முடியாது. அப்ப இப்படிப்பட்ட சர்வ வல்லவராகிய தேவன் அவருடைய வழிப்படி செய்யாமல் வேறு விதத்துல அவரை நம்ம பணிந்து கொள்ள போகிற பொழுது அவருடைய இறையாண்மையை நம்ம மாசுபடுத்துகிறோம். அதை பத்தி நமக்கு தெரியாத விதத்துல அறிவு கெட்ட விதமாக நடந்து கொண்டிருக்கிறோம். சாப்பிட்டீங்கன்னே என்னன்னு தெரியாது. அதுதான் மனிதனுடைய செயல்கள் காட்டுகின்றன. இரண்டாவது கட்டளை அதை நினைவுபடுத்துகிறது. வேதத்தை பத்தி இறையியல் என்று சொல்லுகிற விதமாக வேதத்துல ஆண்டவரை பத்தி படிக்கிற பொழுது முக்கியமான போதனை ஆண்டவரை பத்தி படிக்கிற The Doctrine of God, கர்த்தரை பற்றிய போதனை என்ன தெரியுமா சொல்லுகிறது? God is incomprehensible. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க புரிந்து கொள்ள முடியாதவர். புரிந்து கொள்ள முடியாதவர்னா என்ன அர்த்தம்? அதாவது அவரை பற்றி எல்லாவற்றையும், அவரை பற்றிய சகலத்தையும் ஒன்று விடாமல் ஒன்று தவறாமல் நமக்கு தெரிந்துக்க முடியாது. நாம் அவரால் படைக்கப்பட்டவர். அவரை தெரிந்து கொள்ளுகிறோம், அவரோடு உறவாடுகிறோம்னா அவர் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு தான் நம்ம அவரை தெரிந்து கொள்ள முடியும். எதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். எந்த அளவுக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் ஆண்டவர் இங்கு காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வெளிப்படுத்தல் மூலமாக அதில் அடைகின்ற அறிவின் அடிப்படையில தான் அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும், அவருக்கான காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவர் இதெல்லாம் மீறியவர், இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட தேவனாக இருக்கிறார். மனுஷனுக்கு புத்தி ரொம்ப தவறான விதத்தில் போகும். சார்லஸ் ஃபினி என்ற ஒரு மனிதன் 19ஆம் நூற்றாண்டுல மனுஷன் சொன்னால் நம்மால் எழுப்புதல்களை ஏற்படுத்த முடியும். அவன் தான் அந்த கூட்டத்தில் ஆண்டவருக்காக கையை உயர்த்தி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறது என்ற காரியத்தை எல்லாம் ஏற்படுத்தியது இந்த ஃபினி தான். ஏன் அப்படி செய்து நான் சபையில ஒரு எழுப்புதலை கொண்டாட முடியும்? அதாவது பல பேரை மனிதன் தன்னுடைய நம்முடைய முயற்சியினால நம்ம கர்த்தரை கொண்டு வர முடியும். ஆகவே சுவிசேஷம் சொல்லுவதோடு நிறுத்திவிடக் கூடாது. அந்த சுவிசேஷத்தின் முடிவிலே அவர்கள் ஆண்டவரிடத்துல வந்து விடுவதற்கான சில சரியான வழிமுறைகளை நாம் பயன்படுத்தினால் அவர்கள் வந்து விடுவார்கள். முடியுமா? ஒருத்தனை யாருக்கும் வச்சு கொடுக்க முடியாது. எந்த ஒரு மனுஷன் அவன் எவ்வளவு பெரிய போதகனாக இருந்தாலும் அவனால் அது கொடுக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனை அவருடைய இறையாண்மை பாதிக்கும் விதத்திலே நம்முடைய ஆராதனை இருந்துவிடக் கூடாது. ரொம்ப தவறு. இதை வைத்தும் படங்கள் வச்சு சிலுவை வச்சு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. அவர் எப்படி நம்ம எப்படி அவரை ஆராதிக்கிற ஏதாவது இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. தவறு. அவருடைய அவரை எண்ணி பார்க்கிற பொழுது உடைய எண்ணங்கள் எல்லாம் வேதபூர்வமாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் கூட வேதபூர்வமான ஜெபங்களாக இருக்க வேண்டும். வேதத்துக்கு அப்பாற்பட்ட வேதத்தில் இல்லாத ஆண்டவரை வேறு விதமாக காட்டுகிற ஜெபமாக அது இருந்துவிடக் கூடாது. வேத அடிப்படையில் அந்த ஜெபங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய இறையாண்மை நாம் எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த முடியாது. நாம நினைத்த விதத்தில் அவரை பயன்படுத்த முடியாது. மூன்றாவது இதில் உள்ள தவறை பார்க்கணும். இந்த கட்டளைக்கு மீறி போவது. அப்படி நாம் சொரூபங்களோ உருவமோ வைத்து ஆண்டவரை ஆராதிப்பது இன்னொரு விதத்தில் தவறை ஏற்படுத்துகிறது. என்ன? ஆண்டவருடைய மகிமையை அது உதாசீனப்படுத்துகிறது, ஏளனம் செய்கிறது. கண்ணு குட்டி ஆண்டவரா முடியுமா? ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவரை பற்றிய சத்தியங்களை படித்து பார்த்தால் அவர் மகா பெரியவர், சர்வ வல்லவர், பூரணமான குணாதிசயங்களை கொண்டிருக்கிறவர், பூரணமான நீதி உள்ளவர், பூரண பரிசுத்தத்தை கொண்டிருக்கிற தேவர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் எப்படி ஒரு கொண்டு போய் ஒரு பொருளை பார்க்க முடியும்? அந்த ஆண்டவர் சொன்னபடி அவர் ஆராதனை செய்யாமல் நாம நம்முடைய சிந்தனையில நம்முடைய சுயத்துக்கு கெழுகெழுப்பு ஏற்படுத்துகிற விதமாக ஒரு ஆராதனை ஏற்படுத்தினா அதுல ஆண்டவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் இருக்குமா? எப்படி இருக்கும்? நம்முடைய சிந்தனைப்படி செய்கிறது எவ்வளவு பெரிய தவறு! அது பயங்கரமான தவறு. ஆண்டவரை நாம நினைத்த விதத்துல கட்டுப்படுத்த முடியாது. நாம நினைத்த விதத்துல அவரை மகிமைப்படுத்த முடியாது. அவர் சொன்ன விதத்தில் தான் அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இன்னொரு கடைசிய நாலாவது தவறு, இப்படி உருவங்களை சொரூபங்களை உருவாக்கி வேறு படத்தையோ எதையோ வைத்து வணங்குவதும் தவறான வழிமுறைகளை பயன்படுத்தி அவரை வணங்குவதும் அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்ற விதத்தில் ஏற்படுத்தி இருக்கின்ற உறவு இருக்கிறதே அந்த உறவை பாதிக்கிறது. அந்த உறவை அது முழுமையாக பாதிக்கிறது. அதுவும் தவறு. உபாகமம் 30வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். 30வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நான் இன்று உனக்கு விதிக்கின்ற கட்டளை உனக்கு மறை பொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அவருடைய வார்த்தையின்படி செய்யும் விதமாக, அவருடைய சிந்தனை அவருடைய வார்த்தையை மீறி எந்த விதத்திலும் நாம் அவரை ஆராதிக்கப்படக்கூடாது. எதையும் வைத்து அவரை நாம் ஆராதிக்க கூடாது. முதலாவது கட்டளை என்ன சொல்லுகிறது? அவரை தவிர வேறு எதையும் தேவனாக பார்க்க கூடாது. இரண்டாவது கட்டளை என்ன சொல்லுகிறது? அந்த மெய்யான தேவனை தவறாத ஆராதனை முறைகளின்படி ஆராதிக்கப்படும். இதுதான் இரண்டாவது கட்டளை சொல்லுகிறது. எந்த அளவுக்கு இதை சிந்தித்து பார்த்திருக்கேன். நமக்கு இன்னைக்கு உண்மையிலேயே இந்த கால பகுதியில பல நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. சபையில இருக்கிற இன்னைக்கு பெரிய பிரச்சனைகள்ல ஒண்ணு, எத்தனையோ பிரச்சனைகள் கிறிஸ்தவர் மத்தியில சபையில் ஒரு பெரிய பிரச்சனை, ஆராதனை பிரச்சனை. அந்த ஆராதனை போர் என்று கூட சொல்லுகிறார்கள். The worship war. ஆண்டவரை நமக்கு பிடித்த விதத்திலே வணங்க வேண்டும் என்ற ஒரு போர், அவருக்கு பிடித்த விதத்தில், அவர் சொன்ன விதமாக அல்ல, நமக்கு பிடித்த விதத்திலே வணங்க வேண்டும். நினைச்சதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி திட்டம் போட்டு ஒரு கமிட்டி வச்சு இந்த மாதிரி செஞ்சா என்ன, இப்படி செய்தா என்ன, இப்படி செய்தா ஒரு 20 பேர் கூட வருவாங்களே, இந்த மாதிரியான பேச்சு என்னங்க? வேதத்துக்கு அங்க இடமே இல்லை. வேதத்தை பார்ப்பதே இல்லை. இதெல்லாம் ஐடியாலஜி. சில வணக்கம் வந்து இவ்வளவு பாதகங்கள் அடங்கி இருக்கிறேன்னு நம்ம பார்க்கறது சில வணக்கம் தான். அவர் தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அது பார்ப்பதே இல்லை. வார்த்தை என்ன சொல்லுகிறது இதை பற்றி கேட்கறத விட்டுட்டு இதை செய்தா இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிதாங்க. என்ன அந்த தப்பு இருக்கு? ஏன் செய்யக்கூடாது? செய்தா என்ன தப்பு? அதுதாங்க. அவர் என்ன சொல்லி இருக்கிறார்னு கேட்கிற மனிதன் வராம இருக்கிற காரணம், அவர் இருக்கிற மனிதர்கள், அவரை வணங்குகிற மனிதர்கள் தேவ பயம் உண்மையானதாக இருந்து என்ன கேட்பாங்க தெரியுமா? இது ஆண்டவருக்கு பிடித்தமானதா இருக்குமா? அவர் என்ன சொல்லி இருக்கிறார் இதை பற்றி? அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? நம்ம உங்களுக்கு எல்லாம் குடும்பம் இருக்கு, குடும்பம் இருந்து பிள்ளைகள் இருந்தா என்ன செய்வீங்க? உங்க பிள்ளைகள் எல்லாம் நம்ம நீங்க போடுற ரூல்ஸ் படி இருக்கணும்னு பார்ப்போம். எந்த பெற்றோரும் எதிர்பார்க்கிறது பிள்ளைகள் நம்ம வீட்டு ரூல்ஸ் அனுமதிச்சு நடக்கும். சாதாரண ஒரு குடும்பத்துக்கே அந்த அளவுக்கு இருக்கு. அதை நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் படைத்த தேவன், அவரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற தேவன், நம்மால் அவரை விட்டு விலகி போய் வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு தம்மை வெளிப்படுத்தி அறிந்து கொள்ளும்படியாக செய்த தேவன், அவரை நாம் ஆராதிக்கிற வித விஷயத்துல நம்ம நினைச்ச மாதிரி விட்டுருவாரா? நாம ஒரு சிலையை வைத்தோ எதையை வைத்தோ தேவனை வணங்குவதும் தவறான வழிமுறைகள்ல அவரை வணங்குவதும் நம்முடைய அகந்தையை தான் காட்டுது, மீன் பெருமையை தான் எடுத்து காட்டுது. அது ஐது வருஷம் முதலாவது இரண்டாவது கட்டளைகளுக்கு அது எதிரானது. யோசிச்சு பாருங்க, பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, எவாஞ்சலிஸ்ட் இருக்கிறீங்க, சர்ச் லீடர்ஸ் இருக்கீங்க, யோசிச்சு பாருங்க எந்த விதத்துல இந்த முதலாவது இரண்டாவது கட்டளையை நாம் மீறி கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்கு போகிற பொழுது ஆலய சம்பந்தமான காரியங்கள், ஆராதனை சம்பந்தமான காரியங்கள், நீங்கள் ஆராதனை நடத்துகிற முறைகள், உங்களுடைய போதனைகள், பிரசங்கம், இது எல்லாவற்றிலும் இறையாண்மை உள்ள அந்த தேவனுக்கு மகிமை தரும் விதமாக நடக்கிறதா இல்ல சுயத்தின் படி நடக்கிறதா? உங்களுடைய பெருமைக்கு, நம்முடைய சபைன்னு நம்ம சபை பெருமைக்கு மக்கள் ஆசைப்படுறாங்களே, இந்த மாதிரி காரியங்களுக்கு முதன்மை கொடுத்து நடக்கிறதா இல்ல அது தேவனுக்காக மட்டும் எல்லாரும் தேவனை நோக்கி சிந்திக்கும் விதமாக சுயத்தை பார்க்காம உள்ளுக்குள்ள பார்க்காம அவரை பார்த்து அவர் பெரியவர் என்பதை எண்ணி அவருடைய மகிமைக்கான காரியங்களை செய்கிறீங்களா? யோசிச்சு பார்க்க, இதான் இந்த படிக்கிறதுல பிரயோசனமே இல்லையே. எனது இந்த கட்டளைகளை படிப்பானே, இவ்வளவு பெரிய கட்டளைகள், என்றைக்கும் நிலைத்திருக்கின்ற போகின்ற கட்டளைகள், நாம மடிகிற வரையில், இந்த உலகம் முடிவுக்கு வருகிற வரையில் நாம் பின்பற்ற வேண்டிய கட்டளைகள். இந்த கட்டளைகளை பின்பற்றினால் தவிர அவருக்கு நாம் விசுவாசமாக இருக்க முடியாது. இந்த சிந்தித்து பார்க்காமல் உன் தேவனை நீ வணங்க முடியாது, ஆராதிக்க முடியாது, அவருக்காக வாழ்வதற்கே வழி இல்லை. சிந்து பாக்குறீங்களா? நீ போய் சொல்ல கூடாது. அந்த வெளிநாட்டுல இருந்து ஒரு பாஸ்டர் வந்து ஏற்பட வைக்க கூடாது. எதுக்கு சொன்னாரு, எந்த வேதம் அப்படி சொல்றன்னு யோசிச்சு பாக்கணுமா? இல்லை அப்படியெல்லாம் நான் தடப்பட மாட்டேன். தாராளமா படம் வச்சு அழிஞ்சு போவேன். அந்த ஆண்டு ஒரு சும்மா விட போறது. நம்ம செய்கிற தவறுகள் ஒரு ஒரு சாமி படம் மாதிரி வைக்கிற மாதிரி, அவன் ஒரு பக்கம் வந்து ஒரு ரூம் பூரா வச்சிருப்பான், பிள்ளையாரு, சிவன், முருகன், அவனுக்கு ரெண்டு கொண்டாடி எல்லாருக்குமா இல்லையா வச்சிருக்கான்னு சொல்லி நாங்களும் இப்படியே அடிக்கி அடிக்கி வச்சா உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க? உங்ககிட்ட இருந்து உங்க பிள்ளைகளுக்கு போய் அது சந்ததி சந்ததி அப்படி போகாது. யெரொபாமார் ஏற்படுத்தி வச்சது ஆகாப்னு சொல்லி தொடர்ந்து அந்த சந்ததியா போய் ஆண்டவர் ரெண்டு நாடியும் இல்லாம அழிக்கல. அவரை பின்பற்றி அவருக்காக வாழ்ந்திருந்திருந்தா அந்த அழிவு ஏற்பட்டிருக்குமா? ஏற்பட்டிருக்கார். ஆண்டவர் பேர்ல சபை நடத்தி அழிஞ்சு போகணுமா? மக்களோட சேர்ந்து அழிஞ்சு போகணுமா? வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஏழு சபைகளுக்கு நிருபங்கள் எழுதி ஆண்டவர் சொல்லல. எந்த சபையும் என் கண்ணில் இருந்து தப்பாதுங்கிறது தான் இருக்கு. ஏன்னா அந்த ஏழு சபைகளும் உலகத்தில் இருக்கிற அத்தனை சபைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சபை. அப்ப எந்த சபையில என்ன குறை இருக்குன்னு ஆண்டவர் காட்டாமல் இல்லையா? நீ திருந்தாவிட்டால், இதை மாற்றி அமைத்துக் கொள்ளாவிட்டால், நீ இருக்கிற இடம் கூட இல்லாமல் பண்ணி விடுவேன்னு அவர் சொல்லலையா? எது வேணும்? ஆண்டவர் வேணுமா? அவருடைய வழிமுறைகள் வேணுமா? நீங்க நினைச்சபடி அவரை பயன்படுத்தி வாழ்ந்து அழிந்து போவது வேண்டுமா? அகந்த இருந்தா நம்ம எப்பவுமே உள்ளார முடியாது. பெருமைதான் மனுஷன் விழுகிறதுக்கு முந்தி வர்றது பெருமைன்னு இங்கிலீஷ்ல இருக்கு. Pride comes before fall. அது அவன் இல்லாம நம்முடைய பெருமை அகந்தே ஆணவம். நம்ம ஆண்டவரை நாம நினைச்ச விதத்துல பயன்படுத்திக்க நம்ம தூண்டுகிறது இருக்க கூடாது. ரெண்டு கட்டளையும் ரொம்ப அவசியமான கட்டளை. கட்டளைகளை மீறுவது நாம் பாவத்தை செய்வது முடி கொண்டு போய்விடுகிறது. அது பாவத்தை செய்கிற காரியங்களாக மீறுதல் பாவம். கட்டளை இன்னும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆனால் இப்போதைக்கு இதை சிந்தித்து பாருங்க. ஜெபம் பண்ணுங்க.